உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் உழவர் வயல்வெளி பள்ளி திட்டம் என்றால் என்ன, பருத்தியில் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது, இதனால் என்ன பயன்கள் என்பது பற்றியெல்லாம் விளக்கமாக கூறுகின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ. வேலாயுதம் அவர்கள்.
இந்த உழவர் வயல்வெளி பள்ளி என்பது உழவர்களை கொண்டே உழவர்களுக்கு அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை இந்த திட்டத்தின் மூலம் உழவர்கள் மத்தியில் பரப்பி வந்தோம். இந்த திட்டத்தில் 8000 விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் முக்கியமாக நாங்கள் பருத்தி பயிருக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு வயல்வெளி திடல்கள் மூலம் அவர்களுக்கு நாங்கள் விளக்கி வந்தோம். பருத்தி பயிர் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் கோவை மாவட்டம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம், இங்கு பருத்தி தொழிற்சாலைகள் அதிக அளவில் இருக்கின்றன. இங்கிருந்துதான் பிற மாநிலங்களுக்கு பிற நாடுகளுக்கு பருத்தி ஏற்றுமதியாகிறது. முக்கியமாக இந்த கோவை மாவட்டத்தில் தான் திருப்பு உள்ளது. இங்கிருந்து ஆயத்த ஆடைகள் மேலை நாடுகளுக்கு வியாபாரம் செய்து வருகிறார்கள். இதற்கு முக்கிய பயிர் பருத்தியாகும். இப்பொழுது பருத்தி பயிருக்கு ஏற்ற உழவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் நாட்டில் பயிரிடப்படும் முக்கியமான பணப்பயிர்களில் பருத்தியும் ஒன்றாகும். உலக அளவில் இந்தியாவில்தான் பருத்தி அதிக அளவில் அதிக பரப்பளவில் சாகுபடியாகிறது. எனினும் பல்வேறு காரணங்களினால் நம் நாட்டில் பருத்தி மகசூல் குறைவாக உள்ளது. ஆகையினால் சரியான விஞ்ஞான முறை சாகுபடி நுட்பங்களை பயன்படுத்தினால் பருத்தியில் நல்ல மகசூல் பெற இயலும். பருத்தி பயிரில் அதிக மகசூல் பெற வழிகோலும் சீரிய கட்டுக்கோப்பான விஞ்ஞான முறை உளவியல் தொழில்நுட்பங்களை பற்றி இங்கே விளக்கமாக காணலாம். பருவத்தே பயிர் செய் என்பது பழமொழி. குளிர்கால பருத்தி பயிருக்கு அதாவது இரவையில் ஆவணி 1 முதல் 15 வரையிலும், கோடை இரவை பயிருக்கு மாசி மாதம் முதல் 2 வாரங்களும், மானாவாரி பயிருக்கு புரட்டாசி 10 முதல் 20 வரையிலும் விதைப்புக்கு ஏற்ற காலங்கள் ஆகும். தரமான வித்துக்கள் உயிர் விளைச்சலின் ஜீவநாடியாகும். சான்றிதழ் பெற்ற விதைகளை விதைப்பது நல்லது. அமிலம் தோய்த்து பஞ்சு நீக்கிய விதைகளை விதைப்பது நல்லது. எவ்வாறு இந்த பருத்தி விதைகளில் இருக்கும் பஞ்சை நீக்கலாம் என்பது பற்றி பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் வாளியில் விதைகளை போட்டு 1 கிலோ விதைக்கு 100 மில்லி அடர் கந்தக அமிலத்தை சிறிது சிறிதாக ஊற்றி ஒரு குச்சியால் நன்கு கிளறிவிட வேண்டும். சில நிமிடங்களில் விதைகளின் மேல் ஒட்டி கொண்டிருக்கும் சில பஞ்சுகள் அமிலத்தில் கருகி விதைகள் கரு நிறத்துடன் பளபள என்று இருக்கும். இப்பொழுது நிறைய தண்ணீரை விதைகள் மேல் ஊற்றி குச்சியால் நன்கு கலக்கி அலச வேண்டும். இவ்வாறு தண்ணீரில் அலசும் முறையை சுமார் 5 முறையாவது செய்ய வேண்டும். இப்பொழுது தண்ணீரின் மேல் மிதக்கும் விதைகளை நீக்கிவிட்டு நீரில் மூழ்கி இருக்கும் விதைகளை எடுத்து ஒரு சாக்குப்பை அல்லது துணியின் மேலே நிழலில் உலர்த்த வேண்டும். விதைகள் நன்கு உலர்ந்த பிறகு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி எவ்வாறு செய்வது? 1 ஹெக்டேருக்கு தேவைப்படும் விதை அளவிற்கு 3 பாக்கெட் நுண்ணுயிர் உரங்கள் அதாவது அசோஸ்பைரலம் 600 கிராம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா 600 கிராம் என்ற அளவில் இட்டு விதைகளில் நுண்ணுயிர் உரம் நன்கு படிய சிறிது ஆரிய அரிசி கஞ்சி சேர்த்து நன்கு கலக்கி நிழலில் உலர வைத்து விதைக்க வேண்டும். விதை விதைக்க 12 முதல் 24 மணி நேரத்துக்கு முன்பாக இவ்வாறு விதை நேர்த்தி செய்வது நல்லது. 1 ஹெக்டேர் ஒட்டு பருத்திக்கு இரண்டு முதல் மூன்று கிலோ, சுவின் ரகத்திற்கு 6 கிலோ, மற்ற ரகங்களான MCU வகை ரகங்கள், சுரபி, சுமங்களா மற்றும் எல்லாரியே போன்ற ரகங்களுக்கு 7.5 கிலோ பஞ்சு நீக்கிய விதை தேவை. இந்த விதைகளை பார்கள் அமைத்து தகுந்த இடைவெளி விட்டு நடுதல் வேண்டும். எல்லாரியே 51-66, சுரபி, MCU 5, MCU 5 VT, MCU 12 போன்ற குளிர்கால இரவை ரகங்களுக்கு 75 சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை இடைவெளியும், செடிக்கு செடி 25 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் அவசியம். ஒட்டு ரகங்களான சுவின், சவிதா போன்ற இரவை பயிர்களுக்கு வரிசைக்கு வரிசை 90 சென்டிமீட்டரும், செடிக்கு செடி 60 சென்டிமீட்டரும் இடைவெளி விட வேண்டும். ஒட்டு ரகங்களான TCHB 213, HB 224, ஜெயலட்சுமி போன்ற ரகங்களுக்கு வரிசைக்கு வரிசை 120 சென்டிமீட்டரும், செடிக்கு செடி 60 சென்டிமீட்டரும் இடைவெளி விடுதல் நல்லது. கோடைகால இரவை ரகங்களான MCU 7, SVPR 6 எனப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் 3, ஆடுதுறை போன்ற ரகங்களுக்கு வரிசைக்கு வரிசை 60 சென்டிமீட்டரும், செடிக்கு செடி 30 சென்டிமீட்டரும் இடைவெளி விட வேண்டும். மானாவாரி ரகங்களான KC 2, MCU 10, LRA 51-66, K10 மற்றும் K11 ரகங்களுக்கு வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டரும், செடிக்கு செடி 15 சென்டிமீட்டரும் இடைவெளி விட வேண்டும். இவ்வாறு இடைவெளி விடுவதால் பயிர்கள் போட்டியின்றி நன்கு வளர்ந்து நல்ல மகசூலை தரும். மண்ணில் நுண்ணுயிர் தூவுதல் பற்றி காணலாம். ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 2 கிலோ அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா என்ற நுண்ணுயிர் உரங்களை சுமார் 25 கிலோ தொழு உரத்துடன் கலந்து விதைப்பதற்கு முன்பு சால்களின் மேல் சீராக தூவ வேண்டும். பின்பு ஹெக்டேருக்கு 12.5 கிலோ நுண்ணூட்ட உரக்கலவையை சுமார் 40 கிலோ மணலுடன் கலந்து விதைச்சாலில் தூவ வேண்டும். இவ்வாறு செய்த பின்பு உரமிட வேண்டும். சீரிய சாகுபடி முறைகளில் உரமிடல் முக்கிய அங்கம் வகிக்கிறது. பருத்திக்கு தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் அதிக அளவிலும், சுண்ணாம்பு, மெக்னீசியம், கந்தக சத்துக்கள் மிதமான அளவிலும், மேங்கனீஸ், போரான், தாமிரம், இரும்பு, துத்தநாகம் போன்ற சத்துக்கள் மிக குறைந்த அளவிலும் தேவைப்படுகின்றன. இந்த உரச்சத்துக்களை மண் பரிசோதனை செய்து தேவைக்கு ஏற்ப இடுவது அவசியம். அவ்வாறு மண் பரிசோதனை செய்ய இயலாதபோது கீழ்கண்டவாறு தழை, மணி, சாம்பல் சத்துக்களை அளிக்க வேண்டும். அதாவது இரகங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 80 கிலோ தலைச்சத்து, அதாவது யூரியா 175 கிலோ, 40 கிலோ மணிச்சத்து அதாவது சூப்பர் பாஸ்பேட் 250 கிலோ, சாம்பல் சத்து 40 கிலோ அதாவது பொட்டாஷ் 65 கிலோ இட வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 120 கிலோ தலைச்சத்து, ஒரு ஹெக்டேருக்கு 120 கிலோ தலைச்சத்து இட வேண்டும். அதாவது யூரியா 260 கிலோ இடுவதன் மூலம் நமக்கு 120 கிலோ தலைச்சத்து கிடைக்க பெறுகிறோம். மணிச்சத்து 60 கிலோ அதாவது சூப்பர் பாஸ்பேட் 375 கிலோ, சாம்பல் சத்து 60 கிலோ, பொட்டாஷ் 100 கிலோ உரமிட்டால் 60 கிலோ சாம்பல் சத்து கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேற்கூறிய உரங்களை அடியுரமாக, அதாவது அடியுரமாக பாதி தலைச்சத்து, முழு அளவு மணிச்சத்து மற்றும் பாதி அளவு சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். மீதமுள்ள தலை மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 முறையே சப்பை பிடிக்கும் பருவம் மற்றும் பூக்கும் பருவத்தில் இட வேண்டும். மேற்கூறப்பட்ட உரங்களை சரிவர இடாவிட்டால் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தலைச்சத்து குறைபாடு எவ்வாறு வெளிப்படும் என்பது இப்பொழுது காணலாம். இலைகள் வெளிர் பச்சை அல்லது பழுப்பு நிறமாக மாறும். அடிமட்டத்தில் உள்ள இலைகள் பழுத்து பிறகு மேல்பாகம் வரை காய்ந்துவிடும். மணிச்சத்து குறைபாடுகள் எவ்வாறு தெரியும் என்றால் இலைகள் கரும்பச்சையாகவும் சிறுத்தும் இருக்கும். பூ காய்கள் வர தாமதமாகும். இலைகளின் விளிம்பில் துருப்பிடித்தது போல புள்ளிகள் காணப்பட்டால் அது சாம்பல் சத்து குறைபாடின் வெளிப்பாடாகும். மெக்னீசியம் குறைபாடு எவ்வாறு வெளிப்படும் என்றால் இலைகள் சிவப்பாக மாறும், இலை காம்புகளுக்கு இடையே வெளிரிய நிறமாக இருக்கும். செடிகள் வளர்ச்சி குன்றி மேல் இலைகள் பழுப்பாகவும் கீழ் இலைகள் பச்சையாகவும் இருந்தால் அது கந்தகச்சத்தின் குறைபாட்டின் வெளிப்பாட்டாகும். மேலே சொன்ன நுண்ணூட்டச்சத்துக்களின் குறைபாடுகளை நீக்க ஒரு ஹெக்டேருக்கு முறையே 50 கிலோ என்ற அளவில் சல்ஃபேட் வகை உப்புகளை, அதாவது துத்தநாக சல்ஃபேட் மற்றும் மெக்னீசியம் சல்ஃபேட் போன்றவற்றை இட வேண்டும். பூக்கள் நன்கு வளர்ச்சியடையாமல் இதழ்களுடனும் உட்புறம் மடிந்தும் காணப்படும். காம்பு ஒழுங்கற்ற முறையில் தடித்து இருக்கும். காய்கள் உதிரும். இதற்கு காரணம் போரான் ஊட்டச்சத்து குறைபாடாகும். இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க 0.1% போரிக் அமிலத்தை பூக்கும் பருவத்தில் இலை வழியாக கொடுக்கலாம். அடுத்ததாக ஊடு விதைப்பு, அதாவது பாடுவாசி செய்தல் என்று நாம் சொல்லுவோம். விதைத்த 10வது நாளில் பாடுவாசி செய்ய வேண்டும். பருத்தியில் பாடுவாசி செய்வதற்கு விதைகளை உபயோகப்படுத்துவதை விட நாற்றுக்களாக நடுவது இன்றியமையாதது. முதல் விதைப்பு செய்யும் பொழுது 15x10 cm அளவுள்ள பாலித்தீன் பைகளில் 1 பங்கு தொழு உரம், 3 பங்கு மண் கலவையை இட்டு ஒரு பைக்கு 1 விதை வீதம் விதைத்து தண்ணீர் ஊற்றி நாற்றுக்களாக வளரவிட வேண்டும். இவ்வாறு வளர்ந்த பருத்தி செடிகளை 10வது நாள் எடுத்து பாடுவாசி செய்து வாளி அல்லது பிளாஸ்டிக் குடம் மூலமாக தண்ணீர் விட வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது களை. களை எடுக்கா பயிர் கால் பயிர் என்பது பழமொழி. பருத்தி பயிர் அதிக இடைவெளி விட்டு பயிரிடப்படுவதாலும் விதைத்த முதல் 2 மாதங்களுக்கு பருத்தி பயிரின் வளர்ச்சி மிக மெதுவாக இருப்பதாலும் களைகளால் ஏற்படும் சேதம் மிக அதிகமாக உள்ளது. இதனை களைக்கொல்லிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். ஃப்ளூக்ளோராலின் எனப்படும் பாசலினை 1 ஹெக்டேருக்கு 2.2 லிட்டர் அல்லது பெண்டிமெத்தலின் எனப்படும் ஸ்டோம் களைக்கொல்லியை 1 ஹெக்டேருக்கு 3.3 லிட்டர் அளவில் அடிப்பதால் நன்கு கட்டுப்படுத்தலாம். களைக்கொல்லி மருந்தினை பருத்தி விதைத்த 3 நாட்களுக்குள் கைத்தெளிப்பான் மூலம் விசிறி வடிவ நாசிலை உபயோகித்து தெளிக்க வேண்டும். களைக்கொல்லி தெளிக்கும் பொழுது நிலத்தில் ஈரம் இருப்பது அவசியம். அவ்வாறு இல்லை என்றால் களைக்கொல்லி தெளித்தவுடன் நீர் பாய்ச்சுவது அவசியம். இந்த வகை களைக்கொல்லிகள் சுமார் 1 மாதம் வரை களைகள் முளைக்காமல் கட்டுப்படுத்தும். பிறகு 30 முதல் 35 நாள் கழித்து 1 கைக்களை எடுத்தும் பின்பு 45வது நாள் ஜூனியர் கலப்பையை கொண்டு இடை உழவு செய்வதால் பருத்தி நட்டதிலிருந்து முதல் 2 மாதங்கள் வரை களைகள் முளைக்காமல் கட்டுப்படுத்தலாம். களைக்கொல்லி அடிக்கும் பொழுது களைக்கொல்லி அடிப்பவர் மருந்து அடித்த இடத்தில் கால் படாதவாறு பின்னோக்கி நடந்து அடிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் களைக்கொல்லிகளின் முழுமையான பயனை பெற முடியும். அடுத்ததாக பயிர் களைதல். விதைத்த 15வது நாளில் குத்துக்கு 1 செடியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற செடிகளை அகற்ற வேண்டும். இவ்வாறு செய்வதால் பயிர்களுக்கு இடையில் ஏற்படும் போட்டி தவிர்க்கப்படுகிறது. நீர் மேலாண்மை. விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். மீண்டும் விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் கட்ட வேண்டும். பின்பு 12 முதல் 15 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். மிகவும் முக்கிய பருவங்களான பயிர் வளர்ச்சி, பூக்கும் பருவம், காய் பிடிக்கும் பருவம் மற்றும் காய் முதிர்ச்சி பருவத்தில் கட்டாயம் தண்ணீர் கட்ட வேண்டும். இனி சொட்டு நீர் பாசனம் பற்றி பார்க்கலாம். இனி வரும் காலங்களில் தண்ணீர் கிடைப்பது என்பது மிகவும் அரிய தண்ணீர் என்பது மிகவும் அரிய பொருளாகிவிடும். இத்தருணத்தில் நாம் கிடைக்கும் தண்ணீரை எந்த அளவு சிக்கனமாக பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த சொட்டு நீர் பாசனம். இது புதிய தொழில்நுட்பம். இம்முறையில் பருத்திக்கு 40% தண்ணீர் சேமிப்பு, களை கட்டுப்பாடு மற்றும் உப்பு தண்ணீர் கட்டுவதால் ஏற்படும் மண்ணின் உப்பின் அளவு குறைவதுடன் மகசூலும் அதிகமாக கிடைக்கிறது. அடுத்ததாக ஊடுபயிர்களை சாகுபடி செய்வதால் நில நீர் வளங்கள் நன்கு பயன்படுத்தப்படுகின்றன. பருத்தியில் வரும் பூச்சி நோய்களின் தாக்குதல்களும் களைகளின் தொல்லையும் குறைக்கப்படுகின்றன. ஊடுபயிர் செய்ததால் மொத்த விளைச்சலும் நிகர லாபமும் அதிகரிக்கின்றன. ஊடு பயிர்களிலிருந்து கிடைக்கின்ற வருமானம் தொடர்ந்து பருத்தியின் சாகுபடி செலவுகளை சரிக்கட்ட அவ்வப்பொழுது பயன்படுகிறது. மானாவாரி நிலங்களில் ஊடு பயிர்கள் விளைந்து நஷ்டத்தை குறைக்கும். இரட்டை வரிசைகளில் பருத்தியை நடவு செய்து பார்களின் இடைவெளிகளில் ஊடுபயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும். ஊடுபயிர்கள் பருத்தி செடிகளுடன் போட்டியிட்டு வளரும் தன்மை உள்ளவையாக இருக்கக்கூடாது. உதாரணமாக சோளம், மக்காச்சோளம், தக்காளி, சூரியகாந்தி போன்ற பயிர்கள் ஊடுபயிர்களாக பயிரிட்டால் அவை பருத்தியுடன் போட்டி போட்டுக்கொண்டு பருத்திக்கு கிடைக்க வேண்டிய நீர், சத்துக்கள், சூரிய வெளிச்சம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு பருத்தி செடி ஒன்றும் கிடைக்காத நிலைமைக்கு தள்ளப்படும். தேர்வு செய்த ஊடுபயிர்களை பருத்தியை தாக்கும் பூச்சிகளால் விருப்பப்படாதவைகளாக இருக்க வேண்டும். அதாவது தக்காளி, வெண்டை, கத்தரி, துவரை போன்ற பயிர்கள் பூச்சிகளால் விரும்பப்படும் பயிர்களாகும். இந்த பயிர்களை நாம் ஊடுபயிர்களாக பயிர் செய்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் இப்பொழுது எந்தெந்த பயிர்களை ஊடுபயிர்களாக மானாவாரிக்கு மற்றும் இரவை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் என்பது பற்றி பார்க்கலாம். பாசிப்பயிறு, உளுந்து, சோயா மொச்சை மற்றும் கொத்தமல்லி போன்றவை மானாவாரி பருத்திக்கான சிறந்த ஊடுபயிராகும். இரவை பருத்தியில் பாசிப்பயறு, உளுந்து, தட்டைப்பயறு, வெங்காயம், பீட்ரூட் மற்றும் முள்ளங்கி போன்றவை சிறந்த ஊடுபயிர்களாகும். இதில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பமான பிளானோஃபிக்ஸ் கரைசல், அதாவது NAA தெளிப்பது பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். மொட்டுக்கள் மற்றும் சப்பைகள் உதிர்வதை தடுப்பதற்கு NAA 40 ppm, அதாவது ஒரு லிட்டர் தண்ணீரில் 40 mg NAA கரைத்தால் 40 ppm கிடைக்கும். இவ்வாறு கிடைக்கும் 40 ppm கொண்டு நாம் பயிர்களின் மேல் தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் பருத்தி மகசூல் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. பருத்தியில் முக்கிய தொழில்நுட்பமான நுனி கிள்ளுதல் பற்றி பார்க்கலாம். ஏனென்றால் பருத்தி செடி வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். இந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்தினால்தான் நாம் மகசூல் பெற இயலும். பருத்தி செடியின் வளர்ச்சியை சீராக்குவதற்கு நுனி கிள்ளுதல் அவசியம். MCU 5, 9 மற்றும் 11 பருத்தி ரகங்களுக்கு 15வது கணுவுக்கு மேல் வந்தவுடன் நுனியை கிள்ள வேண்டும். அதாவது இது எப்பொழுது வரும் என்றால் விதைத்த 70 முதல் 80வது நாளில் இந்த 15வது கணுவுக்கு மேல் இந்த நுனிகள் வரும். சுவின், ஜெயலட்சுமி, TCHB 213 போன்ற ரகங்களுக்கு 20வது கணுவுக்கு மேல் வந்தவுடன் நுனியை கிள்ள வேண்டும். அதாவது இந்த 20வது கணுவுக்கு மேல் எப்பொழுது வரும் என்றால் விதைத்த 90வது நாள். இவ்வாறு நுனி கிள்ளுவதால் காய்களின் எண்ணிக்கை அதிகரித்து அதிக விளைச்சல் பெறுவதற்கு ஏதுவாகிறது. இப்பொழுது நாம் அறுவடை தொழில்நுட்பம் பற்றி பார்க்கலாம். நன்கு வெடித்த காய்களில் இருந்து பருத்தியை வாரம் ஒரு முறை அறுவடை செய்ய வேண்டும். காலை 11 மணிக்குள் பருத்தி அறுவடை செய்வது மிகவும் நல்லது. இவ்வாறு அறுவடை செய்யப்பட்ட பருத்தியை நிழலில் நன்கு உலர்த்த வேண்டும். எனவே பருத்தியின் மகசூலை பன்மடங்கு அதிகரிக்க கூறப்பட்ட பல விஞ்ஞான முறை உளவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நன்மை அடையுமாறு உழவர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன்.
உழவர்களே, இதுவரை உழவர் வயல்வெளி பள்ளி திட்டம் என்றால் என்ன, அதனுடைய பயன்கள் எப்படி பருத்தி பயிரில் செயல்படுத்தப்படுகின்றது என்பது பற்றியெல்லாம் விளக்கமாக கூறியவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ. வேலாயுதம் அவர்கள். நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்தான்.